الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من علم ولده القرآن فكأنما حج البيت 10,000 حجة واعتمر 10,000 عمرة وعتق 10,000 رقبة من ولد إسماعيل وغزى 10,000 غزوة وأطعم 10,000 مسكين مسلم جائع وكأنما كسى 10,000 عار مسلم ويكتب له بكل حرف 10 حسنات ويمحو الله عنه 10 سيئات ويكون معه في قبره حتى يبعث ويسطر ميزانه ويجامر به على الصراط كالبرق الخاطف ولم يفارقه القرآن حتى ينزل به من الكرامة أفضل ما يتمنى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ்வுக்கு எல்லையற்ற புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தனித்தவன், இணைதுணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை நம்மவர்களை படைத்து பரிபாலிக்கின்றவன், பரிபோஷிக்கின்றவன் என்பதாக மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி கூறுகிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வழி நடத்துனர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை அணுவும் பிசகாது வாழ்க்கையில் அடியொட்டி எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், பரிசுத்தமான நபியுடைய மனைவிமார்கள், சஹாபா தோழர்கள், நபியுடைய குடும்பத்தினர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நம்மவர்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கின்ற நல்ல மக்கள் அத்தனை பேர்கள் மீது உண்டாவதாம். புனிதமான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் எழுத்திக்காக்கூடிய நீயத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் நம்முடைய ஈருலக வெற்றிக்காக எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை நானும் நீங்களும் எடுத்து நடந்து, எவைகளை நம்முடைய ஈருலக கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அடையாளப்படுத்தினார்களோ அவைகளை நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் 100% வீதம் விலகி தவிர்ந்து நடந்து கொள்கிற விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொடுக்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அவர்களுடைய துணைவியாக மனைவியாக ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அவர்கள் மூலமாக குழந்தை பாக்கியங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் அறிமுகம் செய்தார். அந்த அடிப்படையில் குழந்தைகளை பெறுகின்றவர்கள், குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள், பெற்றோர்கள், அதிலும் குறிப்பாக ஒரு தந்தையாக இருக்கின்ற அந்த தகப்பனுடைய பொறுப்பு என்ற என்கிற விடயத்தை இன்றைய குதுபாவிலே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறலாம் என்று நினைக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, ஒரு குடும்பம் என்பது அந்த குடும்பத்துடைய தலைவராக இருக்கின்ற அந்த கணவனுக்கு, அந்த பிள்ளைகளுடைய அந்த தகப்பனுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த அளவுக்கு பல திட்டங்களை, சட்டங்களை, பல அதவுகளை, ஒழுக்கங்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இன்று நம்முடைய வீட்டு வேலைகளை கவனிப்பதற்காக நம்முடைய மனைவியை பொறுப்பு போட்டு வைத்திருக்கிறோம். அதிகமான இடங்களிலே நடக்கின்ற ஒன்றுதான், எங்களுடைய மனைவிதான் வீட்டிலே எல்லா விடயங்களையும் கவனிப்பது, பாடசாலைக்கு கூட்டிச் செல்வது, நேசரி கூட்டங்களுக்கு போவது, மக்தப் குர்ஆன் மதரசாக்களுடைய கூட்டங்களுக்கு செல்வது, அதற்கு ஒரு படி மேலாக கடைகளுக்கு சாமான் வாங்க போவது, அதற்கும் ஒரு படி மேலாக பெருநாள் வந்தால் அந்த மாப்பிள்ளைக்கும் சேர்த்து உடுப்பு வாங்க போவது அந்த வீட்டுடைய பெண்ணாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, ஒரு ஆண் என்பவன் அவன் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவனுக்குரிய தாக்கத், அவனுக்குரிய சக்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் எல்லா வகையிலையும் சக்தி பெற்றிருந்தால்தான் அவன் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு ஆணாக, ஒரு கணவனாக, குழந்தைகளுக்கு தகப்பனாக, ஒரு குடும்பத்தை வழிநடத்துகின்ற தலைவனாக ஒரு ஆண் இருக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், எல்லா விடயங்களையும் பெண்கள் தான் நிர்வாகம் செய்கிறார்கள். ஆண்களை எடுத்துக்கொண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் தனக்கு பிறந்த குழந்தைகளும் ஒரு தகப்பனை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி பார்க்கிறார். சல்லி கொண்டு வரது மாத்திரம்தான் வாப்பாவுடைய பொறுப்பு, பணம் கொண்டு வந்து தருவது மட்டும்தான் என்னுடைய கணவனுடைய பொறுப்பு என்று விளங்கி இருக்கிறார்கள். வாப்பா என்று சொன்னா 10 ரூபா கிடைக்கும், வாப்பா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இறங்கி சொன்னா 20 ரூபா கிடைக்கும், இல்ல 1000 ரூபா கிடைக்கும், வீட்டுல மனைவி கொஞ்சம் பேசா சத்தம் போட்டால் 5000 ரூபா கிடைக்கும் என்ற ஒரு நிலைமையை நம்முடைய சமூகத்திலே நாம் தோற்றுவித்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், உண்மையான ஆம்பிள்ளைகளாக ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக இருக்க வேண்டிய நிலைமைகள் மாறி பெண்களுடைய கைக்கு ஆட்சி சென்று விட்டது, நிர்வாகம் சென்று விட்டது. வீட்டிலே ஒரு மனிதன் ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவன், ஒரு தகப்பனாக இருக்க வேண்டியவர் ஒரு மெஷினாக, பணம்
எடுக்கும் கொடுக்கும் ஒரு மிஷினாக பாவிக்கப்படுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே குழந்தை வளர்ப்பில் ஒரு தந்தையுடைய பங்களிப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகம் இருக்கிறது, இந்த நரகத்தை நரகத்தினுடைய எரிக்கொல்லிகள், அதனை எரிக்கக்கூடிய பொருட்கள் என்னவென்றால் மனிதர்களும் கற்களும் தான். அலைகா மலாயிக்கத்தும் கிலாலும் சிதார், அந்த நரகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற மலக்குமார்கள் கடுமையானவர்கள், கடும் கோபம் கொண்டவர்கள், மிகவும் உரைப்பானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் காட்ட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவினவைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். ஏவப்பட்டவைகளை ஏவப்பட்ட விதத்திலே செய்து முடிப்பவர்கள் தான் அந்த நரகத்துடைய காவலர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு தந்தை என்கிற பொழுது அந்த வீட்டில் உள்ள நிர்வாகத்தை செய்ய வேண்டியது அவருடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. குழந்தைகளை கவனிக்க வேண்டும். குழந்தை பெறுவது மட்டும் நோக்கமல்ல, சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டுவது மட்டும் நோக்கமல்ல, சம்பாதித்து கொண்டு வந்து பணத்தை மனைவியுடைய கையிலே கொடுப்பது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வளர்ப்பில் ஆகப்பெரிய ஒரு பிரதானியாக, பொறுப்பாளனாக ஒரு தந்தை இருக்க வேண்டும். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு தந்தை இன்று எவ்வாறு நம்முடைய சமூகத்திலே நடக்கிறது என்றால், பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்னாலே டியூட்டிக்கு போய் விடுவார்கள், பிள்ளைகள் தூங்கியதற்கு பின்னால் வீடு வந்து சேருவார்கள். இதுதான் இன்றைய சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமான இடங்களில் பெற்றோர்கள், தகப்பன்மார்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்றால், தன்னுடைய தொழிலை பார்ப்பதற்காக பிள்ளைகள் எழும்புவதற்கு முன்னாலே போய் விடுவார்கள், பிள்ளைகள் படுத்து உறங்கியதற்கு பின்னால் இரவு நேரத்தில் லேட்டாகி வருவார்கள். உழைப்பு, சம்பாதிப்பு, சம்பாத்தியம் என்று தன்னுடைய வாழ்நாட்களை தொழிலுக்காகவே, வியாபாரத்துக்காகவே கழித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, குழந்தைகளை பராமரிப்பதற்காக நேரங்களை கொடுப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தந்தையுடைய பொறுப்பை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்கள். ஒரு தந்தை அழகான முறையிலே தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய சில ஒழுக்கங்களை நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள், ஒரு சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுப்பது, ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக வளர்த்தெடுப்பதற்கு மிக பிரதானமான காரணம் என்று சொன்னார்கள். நாம் திருமணம் முடிக்கப் போகிறோம். திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் ஒரு சாலிஹத்தான ஒரு பெண்ணை நாங்கள் தெரிவு செய்து அவளை திருமணம் முடித்து அவள் மூலமாக கிடைக்கின்ற பிள்ளைகள் தான் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சூசகமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரர்களே, பணத்துக்காக ஆசைப்பட்டு திருமணம் முடிக்கின்ற பலர் இருக்கிறார்கள், அழகை பார்த்து திருமணம் முடிக்கின்ற பலர் இருக்கிறார்கள். குடும்பங்களை, கோத்திரங்களை, அவர்களுடைய எல்லா கௌரவங்களையும் பார்த்து திருமணம் முடிக்கின்றவர்கள் பலரும் இருக்கிறார்கள். தீனை பார்த்து திருமணம் முடிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான்கு விடயங்களுக்காக ஒரு பெண்ணை இந்த ஆண்கள் திருமணம் முடிக்கிறார்கள். ஒன்று, அவளுடைய பணத்துக்காக; இரண்டாவது, அவளுடைய குலம் கோத்திரத்துக்காக; மூன்றாவது, அவளுடைய அழகுக்காக; நான்காவது அவருடைய தீனுக்காக சொன்ன விதாத்தி தீன் தரிபத்தியதால் நீங்கள் தீனுடைய பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு அதிசலே சிறந்தாவிசன் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இந்திரியத்தை நீங்கள் போடுகின்ற அந்த விடத்தை அழகான முறையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய இந்திரியம் அது பாவிக்கப்படக்கூடிய அந்த இடம், அந்த பெண்ணை நீங்கள் அழகான முறையிலே தெரிவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிகமான பிள்ளைகளை பிறக்கக்கூடிய பெண்களை தேர்ந்தெடுத்து திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்து தன்னந்தனியாக தனிமரமாக வாழ்வது நோக்கமல்ல, குழந்தை குட்டிகளை பெற வேண்டும். நபி அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள், நபி அவர்கள் ஆசை ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். எனவே அதிகமான குழந்தைகளை பெறக்கூடிய பெண்களை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய காலத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் ரெண்டு பேர், நமக்கு ரெண்டு பேர் இருந்தா போதும் அப்படின்னு சிலர் பார்க்கிறாங்க. சில மக்கள் ஒரு பிள்ளையோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள், சிலர் மூன்றோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். நான்கு பெண் மக்களுக்கு தகப்பனாக இருந்தார்கள், மூன்று ஆண் மக்களுக்கு தந்தையாக இருந்தார்கள், தகப்பனாக இருந்தார்கள், மொத்தமாக ஏழு பிள்ளைகளுக்கு தந்தையாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, வறுமையை பயந்து குழந்தை பெறுவதை நிறுத்தக்கூடாது என்பதை குர்ஆன் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, அதிகமாக குழந்தை பெறக்கூடிய தன்னுடைய அந்த இந்திரியத்தை அழகான முறையிலே வைத்து அதன் மூலமாக சாலிஹான குழந்தைகளை பெறக்கூடிய நல்ல தீனுடைய பெண்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஒரு மனிதனுடைய சாலிஹான குழந்தைகளை பராமரிப்பதற்கு மிக பிரதானமான காரணம் என்பதை நபி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே நாங்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது சாலிஹான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பரம், அழகு, கௌரவம், பணம், படிப்பு மாத்திரம் பார்ப்பது நோக்கமல்ல. இவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே அவ்வாறே அழிந்துவிடும். நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை குட்டிகளுக்கு நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை மறக்காமல் நாம் தெரிவு செய்கின்ற பெண்ணை சாலிஹான பெண்ணாக நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹிம அல்லாஹு வாலிதன் ஆன வலதஹு அலா பிர்ரிஹி, எந்த ஒரு தந்தை தன்னுடைய குழந்தையை நேர்வழியின் பக்கம், நன்னடத்தையின் பக்கம், நல்ல வழிகாட்டல்களின் பக்கம், நன்மையான காரியங்களை செய்வதின் பக்கம் வழிகாட்டுகின்றாரோ, உதவியாக இருக்கிறாரோ, அவ்வாறான தந்தைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், இன்னல் வாலித மஸ்ஊலுன் அனில் வலதி, நிச்சயமாக ஒரு தந்தை ஒரு குழந்தையை பற்றி நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள். வைன்னல் வலத மஸ்ஊலுன் அனில் வாலிதி, நிச்சயமாக ஒரு குழந்தையும் தன்னுடைய தந்தையை பற்றி விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் தெரிவு செய்கின்ற அந்த குடும்ப பெண்ணை சாலிஹான ஒரு மனைவியாக நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது முதலாவது. இரண்டாவதாக, ஹலாலான தொழிலை நாங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக ஆக வேண்டுமாக இருந்தால் ஹலாலான தொழில் மிக பிரதானமானது. ஹலாலான உழைப்பு, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான பணம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்கள், நபியுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே, சஹாபாக்கள் தங்களுடைய தொழிலுக்காக செல்லுகின்ற பொழுது சஹாபா பெண்மணிகள் என்ன சொல்லி அவர்களை அனுப்புவார்கள் என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டமாக வறுமையாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டத்தோடு வாழ்ந்துவிட்டு மௌத்தா போகிறோம், ஆனால் எங்கள் தொழிலுக்கு சென்று அறாமானவைகளை உழைத்து விட்டு வந்து எங்களுக்கு தந்து விடாதீர்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்கள், இன்றைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. தன்னுடைய கணவன் எங்கு உழைத்து வருகிறார், என்ன வேலை செய்து விட்டு வருகிறார், என்ன தொழிலை செய்கிறார் என்று பார்க்கிற நிலைமைகளை இன்று மிகவும் குறைவாகத்தான் பார்க்கிறோம். எப்படி வந்தாலும் சரி, எங்களோட வயிறு நிறைஞ்சா போதும், எப்படி உழைச்சிட்டு வந்தாலும் சரி, அழகான ஆடைகள் உடுத்தால் போதும், எப்படி அவர் என்ன ஹராமான தொழில் செஞ்சிட்டு வந்தாலும் சரி, நாங்க நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கின்ற பெண்களும் நினைக்கின்ற குழந்தைகளும் தான் இன்றைய உலகத்தில் அதிகமாக வாழுகிறார்கள். கண்ணியமானவர்களே, வட்டி என்பது சர்வ சாதாரணமாக போய்விட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது, அதனை நாகரிகமாக நினைக்கிறார்கள். வட்டிக்கு பணம் வாங்குகிறார்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் வட்டியினை கை வைக்கிறார்கள், வீட்டு நகைகள் வங்கிக்கு போகிறது. இவ்வாறெல்லாம் பலதரப்பட்ட அடிப்படையிலே வட்டியிலே உருண்டு புரண்டு வீட்டுக்குள்ளே செலவு சித்தாயங்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த குடும்பம் எல்லாம் ஹராத்திலே சாப்பிடுகிறார்கள், ஹராத்திலே வாழுகிறார்கள், லஞ்சம் எடுக்கிறார்கள், லஞ்சம் கொடுக்கிறார்கள், மோசடிகள் நடக்கிறது, லொச்சரு கூட சுரண்டுகிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலே மிகவும் ஒரு கெட்ட ஒரு பழக்கம் தான் செவன சுரக்கிறது, இல்லாமல் இல்லை, அதிகமான இடங்களிலே பார்க்கிறோம். தொப்பி போட்டுக்கொண்டு, தாடி வைத்துக் கொண்டு, ஒரு ஜுப்பா அணிந்து கொண்டு அந்த லொத்தரை சுரண்ட முடியாது. அதனால் தெரியாம, ஊருக்கு தெரியாம, ஊர்ல யாருடைய கண்ணிலையும் படாம தூர பயணங்கள் போனா செவனை வாங்குவாங்க, லொத்தரை வாங்குவாங்க. இரவில் டிவிக்கு முன்னால கூந்துட்டு அந்த சீட்டில் இப்ப பார்த்து கொண்டிருப்பாங்க, ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, இவைகள் எல்லாம் பச்சை பச்சை ஹராம். இது இவ்வாறான வேலைகளில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சில மக்கள் நடப்பதால் தான் இந்த சமுதாயத்தை நோக்கி சோதனைகளும் வேதனைகளும் ஏதும் கெடுபடிகளும் வந்து கொண்டிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, மதுபானம், கஞ்சா, அபின், குடு இப்படியான வியாபாரங்கள் மூலமாக உழைக்கின்ற வியாபாரிகளும் நமக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் சிந்திக்க வேண்டும், வட்டியின் மூலமாக ஒரு கவல உணவு ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே இறங்குவாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பல நாட்களுடைய இபாதத்துகள் அடிபட்டு போய்விடும். அந்த மனிதனுடைய உடம்பு நரகத்துக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் போக முடியாது, சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஹராமாக்கி வைத்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறான எத்தனையோ தொழில்களில் நம்முடைய சமுதாயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் மறுக்க முடியாது. எனவே இவைகள் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆனை வாசிக்கக்கூடிய நல்ல படிப்பு நிறைந்த குழந்தைகளாக, புத்திஜீவிகளாக, அறிவாளிகளாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக எங்களுடைய குழந்தைகள் மாற வேண்டும் என்றால் ஹராத்தை கொண்டு வந்து கொடுக்க கூடாது. ஹராத்தை கொடுத்தீங்கன்னா குர்ஆன் வராது, ஹதீஸ் வராது, மக்தப் ஓடாது, குர்ஆன் ஓடாது, இப்போது உள்ளத்துல நிக்காது, படிப்பே ஏறாது. சகோதரிகளே, ஹராத்தை கொண்டு வந்து கொடுத்தா படிப்பு வராது. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, கடைசியில யார குறை சொல்லுகிறோம்? காலங்களை கழித்து விட்டார்கள், காலங்களை வீணடித்து விட்டார்கள் என்று யார் யாரையோ குறை சொல்லுகிறோம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த வட்டியின் மூலமாக, அந்த பணத்தின் மூலமாக, அந்த சொத்து பத்துகளின் மூலமாகத்தான் இந்த கெதி என்னுடைய குழந்தைக்கு நடந்திருக்கிறது என்று யாருமே சிந்திப்பது குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே குழந்தைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், எங்களுடைய தொழிலை நாங்கள் ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அழகான பெயர்களை சூட்ட வேண்டும், அழகான பெயர் சூட்ட வேண்டும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சஹாபாக்களுடைய பெயரை சூட்ட வேண்டும். இன்று ஏதோ அந்த முதல் எழுத்த மட்டும் பாஸ் இன்றைக்கு பேர் வைக்கிறாங்க, பேருடைய அர்த்தத்தை பார்த்தா எங்கே எங்கேயோ போயிடுக்கு. பேரை வச்சு போட்டு ஒரு புள்ள பாடசாலைக்கு போற நேரத்துலதான் அல்லது ஒரு மக்தபுக்கு வந்து ஒரு முஅல்லிமோ கண்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துலதான் முஅல்லிம் என்ற பேருக்கு என்ன பொருள்னு பார்த்தா பொருளே கிடையாது, பொருளே கிடையாது. இல்ல ஒரு மூத்த பொருளாக இருக்கும், இல்ல தேவைக்கில்லாத ஒரு பொருளாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, சஹாபாக்களுடைய பெயர் என்ன கேவலமா? நபிமார்களுடைய பெயர் என்ன கேவலமா? நல்ல அழகான பெயர்களை வைத்தால் கேவலமா? அனைய பெயர்கள் ஒன்று வேணாம், புது பேரு பார்த்து தாங்கான்னு சொல்றவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே அழகான பெயர்களை, கருத்துள்ள பெயர்களை நாங்கள் பார்த்து வைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு குழந்தைக்கு தந்தை செய்யக்கூடிய தந்தையுடைய அப்பை என்ன, உரிமை என்ன என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், ஐயுஹ்ஸின இஸ்மஹு, அந்த குழந்தைக்கு அழகான பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், வயுஹ்ஸின அதபஹு, அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்கள் சொன்னாங்க. இன்றைக்கு ஒழுக்கத்தை எங்களுடைய பிள்ளைகளிடத்துல காணவே முடியாது, மறந்துக்கும் கூட இல்லை. எங்களோட குழந்தைகளுக்கு ஒழுக்கம் மறந்துக்கு கூட இல்லை. வாழ்லிம் சொன்னாலும் கேட்கிறார் இல்ல, ஆசிரியர் சொன்னாலும் கேட்கிறார் இல்ல, பெரிய மக்கள் சொன்னாலும் கேட்கிறார் இல்ல, குடும்பத்துல உள்ள நானாமார் சொன்னாலும் கேட்கிறார் இல்ல, மாப்பா சொன்னாலும் கேட்கிறார் இல்ல. காரணம் என்ன? இரண்டாவது சொன்னேனே, ஹலாலான சம்பாத்தியம் இல்ல, ஹராத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க, வீட்டுல உள்ள பிள்ளைகள் பழுதா போயிருக்கிறாங்க, டிவிக்கு முன்னால குந்துறாங்க, கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டு அதுல வேலை பார்க்கறாங்க, தனி ரூம் கட்டி கொடுத்திருக்கிறீங்க, அதனால அந்த ரூமுக்குள்ள போய் என்னென்னமோ செய்யறாங்க, செக் பண்றாங்க, தேவையில்லாத கூட்டாளிமார்களோட சேர்ந்தாங்க, அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, இரவுல நாங்க நேரம் சென்றுதான் வாரது, எத்தனை மணிக்கு புள்ள தூங்குதுன்னு தெரியாது. ஆண் பிள்ளைகளுடைய நிலைமையும் இவ்வாறுதான், பெண்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நிலைமைகளும் இவ்வாறுதான். மிகவும் கவலையான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரிகளை, பெரியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை யாரோடு அவர்கள் பழகிறார்கள், யாரோடு சேருகிறார்கள், யாரோடு பள்ளிக்கூடம் போகிறார்களா, மக்தபுக்கு போகிறார்களா, எப்படியான பாவனைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தந்தைமார்களாக இருந்து அவதானிக்க வேண்டியவர்கள். பெண்களுடைய கையில கொடுத்து விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு நாங்க வாரதும் இல்லை, என்னோட பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதும் இல்லை, நாங்களும் ஓத இல்லை, எங்கட பிள்ளைகளை ஓத வைக்கிறதுக்கும் ஆசை இல்லை. சிலர்கள் பள்ளிக்கு வருவாங்க, ஆனா பிள்ளைகளை கூட்டி வாரத்துக்கு மறந்துடுவாங்க. சுபவுக்கு வாரீங்க, முகருக்கு வாரீங்க, மகரிப் இஷா தொழுகைகளுக்கு வாரீங்க, வரக்கூடிய நேரத்துல வயது வந்து அந்த பிள்ளைகளை சத்தம் போட்டுட்டு வாங்க, மகன் பள்ளிக்கு போங்க, இல்ல வாப்பா வாப்பாவோட வாங்க பள்ளிக்கு போயிட்டு வருவோம் கூட்டிட்டு வர மக்கள் இன்றைக்கு குறைவு, ஏதோ ஒரு கண்ணிய குறைவாக நினைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு முன்மாதிரி தவறி நடக்கின்ற காரணங்களினால் எத்தனையோ விளைவுகளை நம்முடைய குடும்பத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, ஈமானியத்தான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாத குஞ்சு சொலாத்து ஒகும் அபுனாவு சமயத்தினீ, உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயதாகினால் தொலைச்சொல்லி ஏவுங்கள். உங்களை போகும் அலைகா ஒகும் அபுனாவு ஆஷ், 10 வயதாகி விட்டால் அடித்தாவது கண்டித்தாவது அவர்களை தொலைவையுங்கள் என்று சொன்னார்கள். இன்று எத்தனை பேர் பிள்ளை தொழுகிறான் என்று பார்க்கிறது, இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் எத்தனை தந்தைமார்கள் பிள்ளைகளுடைய தொழுகை விஷயத்தில் அக்கறையோடு இருக்கிறார்கள், ஓதுறாங்களா? இரவில மக்தபுல பாடசாலையில படிச்சுட்டு வந்த பாடங்களை படிக்கிறாங்களா, ஓதுறாங்களா என்று பார்க்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு குறைவு, அந்த கவனம் செலுத்துற தந்தைமார்கள் இன்றைக்கு குறைவு, கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, இப்படியான கட்டங்களில் எப்படி எங்களுடைய குழந்தைகளை நாளைய தலைவர்கள் என்று உருவாக்கி எடுப்பது? இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்று வாய் கூசாமல் பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய குழந்தைகளை உருவாக்கி எடுப்பது யார்? நாங்க எல்லாரும் நேரகாலத்தோட பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எங்கட பிள்ளைகள் எல்லாம் இப்ப இப்பதான் மேம்பாடிக்கு வாரா? ஏ வரும்போது கூட்டி வந்து பக்கத்துல வச்சு கொண்டா என்ன? இன்னைக்கு அவன் கத்துறாங்க, மேல இருந்து பேசுறாங்க, மேல விளையாடுறாங்க, பொதுபாவுடைய மரியாதை தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரர்களே, ஒழுக்கம் கொடுக்கப்பட வேண்டிய இடங்களில் தவற விட்டதனுடைய விளைவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு விடயம். நாம் நம்முடைய குழந்தைகளை கையோடு கூட்டி வந்தால் இந்த பிரச்சனை இருக்குமா? நாம் தவறுகின்ற விடயங்கள் எமக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பேர் திட்டுவாங்க, பதுவா செய்வாங்க. இந்த பதுவாக்களுக்கு எல்லாம் நாங்கள் தான் ஆளாக வேண்டி வரும். நாளைக்கு நாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தீங்குகள் விளைவுகள் கபருக்கு வந்து சேராமல் ஒரு நாளும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான சகோதரிகளே, இதே கொண்டுதான் பிள்ளைகளுடைய விடயத்திலே, அவர்களுடைய கல்வி விடயத்திலே நாங்கள் அக்கறையோடு செயல்பட வேண்டும், அக்கறையோடு செயல்பட வேண்டும். படிக்கிறாங்களா ஓதுறாங்களா நாங்கள் அக்கறையோடு செயல்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அன்பளிப்புகளில் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, இப்படி பக்கச்சார்பாக எங்களுடைய அந்த உதவிகளில் வித்தியாசமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நபி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்களை கூட்டிக் கொண்டு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தில் அதிகமான பணத்தை நான் நுஹ்மானுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பஷீர், உங்கள்கிட்ட வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஓ, இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்ல யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீங்க நீதம் தவறி இருக்கிறீங்க, எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்று நம்முடைய சமூகத்திலே மிகவும் கசப்பாக நடக்கின்ற விடயங்களில் இதுவும் ஒன்று. ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளையோட ஒரு மாதிரி, பெண் பிள்ளைகளோட ஒரு மாதிரி, ஆண் பிள்ளைகளோட ஒரு மாதிரி, மூத்த பிள்ளையோட ஒரு மாதிரி, இளைய பிள்ளையோட ஒரு மாதிரி, இப்படியெல்லாம் நம்முடைய சமூகத்திலே சில பெற்றோர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் மறக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, இதே கொண்டுதான் அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு துணையாக ஒரு நல்ல சாலிஹத்தான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் அழகான பெயர் வையுங்க, அந்த குழந்தைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அந்த குழந்தை, அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான முறையில திருமணம் முடித்து வையுங்கள். அந்த பிள்ளை பருவ வயதை அடைந்தும் நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காமல் ஒரு பாவத்தை அந்த பிள்ளை செய்யுமாக இருந்தால் அந்த பாவத்துக்குரிய முழு குற்றமும் தந்தை தான் ஆளாக்கப்படுவார் என்று சொன்னார்கள். எனவே பருவ வயதை அடைகின்ற எங்களுடைய குழந்தைகளுக்கு அழகான ஒரு துணையை பார்த்து நாங்கள் திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும். திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் மட்டும் போதாது, அவர்களுடைய ஒழுக்கத்தை எங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய குடும்பத்திலே நிர்வாகம் செய்யக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு நாங்கள் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், உபதேசங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான விடயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்ததன் பின்னாலும் கூட உங்களுடைய குழந்தைகள் ஏழையாக இருந்தால், கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் குழந்தை பெறுவது மட்டும் நோக்கமல்ல, குழந்தைகளை வளர்ப்பது மட்டும் நோக்கமல்ல, ஆடும் வளருது, மாடும் வளருது, கோழியும் வளருது, இதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் சும்மா வளர முடியாது. குழந்தைகளை பெறுவதனால் பெறுவதற்கு முன்னாலும் குழந்தைகள் தாயுடைய வயிற்றிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் குழந்தைகள் சிறிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுதும் திருமணம் முடித்து நம்மை விட்டு பிரிந்ததற்கு பின்னாலும் அந்த குழந்தைகளுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சிறந்தாவது தெளிவாக சொல்லி காட்டுகிறது, குழந்தைகளுக்கு பெற்றோர் செய்யக்கூடிய துஆவை உதாரணமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இவ்வாறான பல விடயங்கள் ஒரு ஒரு தந்தையாக இருந்து ஒரு குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய பல வேலைகள் நமக்கு முன்னால இருக்கிறது. ஆனால் நாமும் ஏதோ முன்ன பின்னாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதனால் பல விளைவுகளை எதிர்கொண்டிருக்கிறோம், பல விளைவுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வாறான நிலைமைகள் மாறி எங்களுடைய குழந்தைகளையும் நல்ல குழந்தைகளாக உருவாக்கி எடுப்பதற்கு நாங்கள் திருச்சந்திருப்பம் கூட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான அறிவித்தலை கூறி இன்றைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ், கல்வி அதாவது சாதாரணத்தர பரீட்சை, GCE ஓலவன் பரீட்சை நடக்க இருக்கின்ற காரணத்தினால் எதிர்வரக்கூடிய குதுபா பிரசங்கம் தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை ஒரு மணிக்கு முன்பதாக நிறைவுக்கு வரும் என்ற விடயத்தை இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டிருந்து லபன சத்தியசித்த சாமானிய பல விபாகிய அவசரம் வரத்தூரும் ஜும்மா சனாசைய தகவல் எக்கட்ட அவசம் கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே எவைகளை கேட்டோமோ அவைகளை கடைபிடித்து நம்முடைய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக, ஆரோக்கியமுள்ள குழந்தைகளாக, நமக்கு கட்டுப்படுகின்ற குழந்தைகளாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகின்ற குழந்தைகளாக, நல்ல பெயர் வாங்கி தரக்கூடிய குழந்தைகளாக, நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக, குர்ஆனை ஹதீஸை சுமந்த குழந்தைகளாக, நமக்கு நம்முடைய மௌத்துக்கு பின்னால் துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.